SBS தமிழ். இப்போ பத்திரிகைகளை பற்றி பேசுவோம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பத்திரிகைகளின் காலம் வந்து என்னமோ எண்ணப்படுதுங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. இப்போ டிஜிட்டல் மீடியாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் அப்படின்னுங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. பத்திரிகைகளின் எதிர்காலம், குறிப்பாக நக்கீரன் எதிர்காலம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு
படுது? பிரிண்ட் மீடியாவுக்கு ஒரு ஒரு ஸ்லாக்னஸ் வந்துச்சு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் சைமல்டேனியஸாக நாங்கள் வந்து யூடியூப்லேயும் வெப்சைட்டு ஆன்லைனில் இன்றைக்கி வந்து நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிட்டோங்கிறது அது ஒரு கர்வம் நமக்கு. ஏன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து தான் ஆகணும். ஆனால் இப்போ இருக்கிற பிரிண்ட் மீடியாவில் நம்ம வந்து ஒரு போதுமான அளவு வித்துட்டுருக்கு. அது வந்து ஏன்னா ஆனால் காலங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதுக்கடையில் நம்ம இதில் கால் பதிச்சு இது வந்து ரொம்ப நம்ம என் ஸ்டுடியோன்னு ஒரு சினிமாவுக்கு ஒரு இதுவும் என் ஸ்டுடியோ வச்சுருக்கோம். யூடியூப்பில் வந்து அதிகமாக பார்க்கப்படுறது. ஏன்னா இன்றைக்கி நான் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 10 நாள் ஆச்சு. நான் சந்தித்த எல்லாருமே யூடியூப் வாசகர்களா, வெப்சைட் வாசகர்களா, அவங்க வந்து பார்க்கும்போது சொல்லும்போது ஓ நம்ம அடுத்த தளத்துலேயும் நம்ம கால் வச்சிட்டோம், சரியான இது. அதனால் எனக்கு இந்த நிறுவனத்தை நம்ம வந்து தொடர்ந்து கொண்டு போயிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது.
நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா?
எஸ்,
இப்போ பொதுவாக க்ரெடிபிலிட்டின்னு சொல்கிறோம். இப்போ ஆங்கில ஊடகங்களுக்கு பொதுவாகவே அதிக க்ரெடிபிலிட்டி இருக்கிறதாக பலரும் சொல்கிறாங்க, அது இருக்கா இல்லையாங்கிறது இருக்கட்டும். தமிழ் ஊடகங்களுக்கு வந்து க்ரெடிபிலிட்டி கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் வந்து இப்போ அது நக்கீரனாக இருக்கட்டும், அது மாதிரியான பத்திரிகைகளின் பரபரப்பு செய்தி அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. உங்களுக்கு எப்படிப்படுது?
மற்றவங்களுக்கு எப்படியோ, நக்கீரனுக்கு க்ரெடிபிலிட்டி உண்டு, அது வந்து நல்லாவே இருக்குது. இல்லைன்னா 31 வருஷம் நீங்கள் வந்து குப்பை கொட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் ஒரு பத்திரிக்கை 31 வருஷமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது இருக்குல்ல. நீங்கள் வந்து இல்லைன்னா இங்கே ஒரு ஆஸ்திரேலியா, நான் இது ஒரு கன்னி பயணம், இது என்னுடைய கன்னி பயணம். வந்த இடத்துல நம்ம பாபு சார் மூலமாக அரசு வானொலியில் நீங்கள் பேட்டி எடுக்கிறதுலாம் சும்மா போகிறவன் வரவன் வந்து போனவன் எல்லாரையும் உட்கார வச்சு பேட்டி எடுப்பீங்களா? கிடையாது. ஆக அந்த க்ரெடிபிலிட்டி நான் வந்து இன்றைக்கி ஆனால் மாறுதட்டி சொல்லலாம். நம்ம நக்கியன் வந்த 31 வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் நிலவுகளாக இருக்கட்டும், சமூக நிலவுகளாக இருக்கட்டும், நக்கீரன் சொன்னதாக தான் இருக்கும், நக்கீரன் கண்டுபிடிச்சதாக இருக்கும், நக்கீரன் சொன்னதை தான் பின்தொடருவாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு க்ரெடிபிலிட்டியை நாங்கள் வந்து சரியாகவே, இல்லைன்னா நீங்கள் இந்த உயரத்தில் நான் பெரிய உயரம் இல்லை, சரியாக சொல்லணும்னா உங்கள் முன்னாடி நான் உட்காந்துருக்க முடியாது.
நக்கீரனை பற்றிய ஒரு மிக கடுமையான விமர்சனம் எப்போவுமே வந்து அது திமுக சார்பான ஒரு பத்திரிகை, அதாவது அது நடுநிலைமை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு
நான் நடுநிலைமை சொல்லவே இல்லை சார். இது வரைக்கும் நடுநிலைமை கிடையாது சார், அதில் நான் தெளிவாக இருக்கேன். நீங்கள் மக்களுக்கு பாதிக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து சார்ந்திருக்கோமே ஒழிய நீங்கள் நடுநிலைமைன்னு சொல்கிறதெல்லாம் ஹம்பக்.
அப்போ திமுகவுக்கு சார்பாக இருக்கிறது எப்படி நீங்கள் நியாயம்?
திமுகவுக்கு சார்பான நிலை இல்லை சார். நீங்கள் இது வந்து எப்படின்னா குற்றங்கள் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வரலாற்றில் திமுகவும் என் மேலே 22 வழக்கு போட்டிருக்காங்க. 22 வழக்கு அப்போ நான் ஆட்சியில் இருக்கும்போது, ஜெயலலிதா பீரியடில் போட்டதுங்கிறது இதை விட 100 மடங்கு ஜாஸ்தி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன்னா நீங்கள் வீரப்பன் ராஜ்குமார் கடத்தல், 2 மாநில அரசியல் நீ தூதுவனா போடுறாங்க, அப்போ அது அரசியலாயிருது. நான் ஒரு அரசியலை சார்ந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. 96 ஆட்சி மாற்றம் வருது, அப்போ வந்து ஜெயலலிதா அவங்க வாயாலே சொன்ன விஷயம், என்னுடைய தோல்விக்கு நக்கீரனும் ஒரு காரணம் அப்படிமா. அது நான் திமுகவுக்காக பண்ணதில்லை, நக்கீரன் வேலையை பண்ணது தான். ஆக இவங்க அரசியலாக, அதாவது எப்படின்னா இந்த எதிர்நிலையில் இருக்கிறவங்க இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஆற்றாமையில் சொல்கிற ஒரு காரணம்தான் திமுகவுக்கு சார்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் திமுகவில் நடக்கிற இந்த எதிரான விஷயங்களை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது நக்கிரனாக தான் இருப்போம். நான் திமுகக்காரனும் கிடையாது. ஆனால் பல போராட்டங்கள் இப்போ எனக்கு படா நல்லக்கண்ணையா உண்ணாவிரதத்தை முடித்து வைக்கிறாரு. கலைஞர் தலைமையில் தான் அனைத்து கட்சி எல்லா தலைவர்களும் சேர்ந்து பொடாவுக்கு எதிராக, என்னுடைய கைதுக்கு எதிராக ஒரு பெரிய 10,000 பேரை கொண்ட ஒரு 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 எதிர் போராட்டத்தை, ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட நான் சிறையிலிருந்து என் பொடாவில் அரெஸ்ட் பண்ணது தவறுன்னு 137 எம்பிக்களில் கலைஞர் ஆர்கனைஸ் பண்ணி 137 எம்பிக்கள் எனக்கு ஆதரவாக அத்வானிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்குறாங்க. ஆக இப்போது என்னுடைய போராட்டம் எனக்கு எதிரான நிலை ஜெயலலிதா எடுக்கும்போது எனக்காக போராடினவங்களில் தலைமை எடுத்தவர் கலைஞராக இருப்பார். மற்றபடிக்கு நீங்கள் வந்து ஆக நான் இது வந்து அரசியலாக பார்க்குறாங்க எல்லாருமே என்னென்னா இதனால் திமுக வந்து திமுக உடைய பத்திரிக்கை அப்படி ஆயிடாத. ஏன்னா கலைஞர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி இது 5%னா இது 100 விழுக்காடு எனக்கு எதிராக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா என்னை அழிச்சிடணும்னு ரொம்ப முஸ்திப்படுத்தது ஜெயலலிதாவோட ஆட்சி. அப்போது இதிலிருந்து என்னுடைய உதாரணம் சொல்கிறேனே, நான் 94 என்னுடைய மகளை கடத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி யார் ஒரு செய்தி 93 நாங்கள் வந்து தூத்துக்குடியில் ஒரு செய்தி போடுறோம். அந்த செய்தி எடுக்க போன நீங்கள் என்னுடைய நிருபரை கையை காலை உடச்சி போடுறாங்க. பார்க்குறதுக்கு நக்கீரன் கோபால் வந்தால் அவரையும் காலி பண்ணுன்னு போடுறான். அப்போது யாரா இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டர் எல்லாமே எனக்கு எதிராக என்னை காலி பண்ணுறதுக்கான முயற்சி ஏடிஎம்கேக்காரன் பண்ணுவாங்க. இதை நீங்கள் இதை வந்து சொல்லும்போது நாம் வந்து திமுககாரன் அதாவது இல்லை அதனால தானே நீங்கள் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு கொண்டு வருவாங்க.
சரி,
இது வந்து நான் முடிவாக சொல்கிறதும் ஆற்றாமையில் சொல்வது.
சரி, அப்படியே இருந்தால் கூட இப்போதைக்கு நீங்கள் வந்து கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியை வந்து எதிர்க்கிறீங்க. உங்கள் பத்திரிகை வந்து கொள்கை ரீதியாகவே அதை எதிர்க்குது. கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படாத மாதிரியாக பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் முன்வைக்கப்படுது.
இல்லை சார், நீங்கள் அதான் சொல்லலை. குற்றங்களில் யார் அதிக குற்றம் பண்ணுறா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்தியாவே நீங்கள் வந்து பொருளாதார சீரழிவில் இருக்குது. வேலை இல்லை திண்டாட் ஒரே மொழி கொள்கை. நீங்கள் நாம் ஒரு திராவிட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் திடீர்னு ஒருத்தன் உள்ளே புகுறான், திராவிடம்தான் கெடுத்துருச்சுங்கிறான். நீங்கள் இதை சொல்லும்போது அதான் இப்போ இன்றைக்கி அகழ்வராய்ச்சியில் நீங்கள் கீழடியில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அது உதயசந்திரன் கொண்டு வந்திருக்கார். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தமிழருடைய நாகரிகம் இருந்திருக்குங்கிறத, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தமிழர் நாகரிகம் இருந்திருக்குங்கிறத, அதுவும் வைகரை அந்த நாகரிகம் இருந்திருக்குங்கிறத இன்றைக்கி நிறைய ஆதாரத்தை வெளியே கொண்டு வந்தார். அது முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்போது மதங்கள் கிடையாதுங்கிறார். அந்த வழிபாடுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லை. நம்மளுடைய சின்னங்களில் குதிரையே இல்லைங்கிறாங்க. குதிரை ஆரிய மூலமாக வந்தது தான். குதிரை, ஆடு மாடு பன்னி மயில் மானு இப்படி தான் இருந்திருக்கு. ஆக இந்த நாகரிகம் முதற்கொண்டு தமிழுடைய நாகரிகம் இன்றைக்கி வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகத்தை இன்றைக்கி வந்து தமிழன் வாழ்ந்திருக்கான்னு வருது. ஆனால் இதை இப்போது வடக்கத்தியிலிருந்து இந்தியை திணிக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ இதை எதுக்குறதுல நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன். இது பிஜேபியாக இருக்கட்டும், அது காங்கிரஸாக இருக்கட்டும், யார் பண்ணாலும் நக்கீரன் வந்து எதிர்நிலையில் நிற்கும். இது கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக எப்படி இந்த நிலை வரும்? நீங்கள் தானே சார் போர் தொடுக்கிறீங்க, கிறிஸ்தவர்கள் போர் தொடுக்கலையே. அப்போ இதை நான் எதுக்கும் போது உங்களுக்கு நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆதரவாக எடுத்தால் நான் என்ன பண்ணுறது? பெருவாரியா இன்னைக்கு தேசம் நாசங்கிற ஒரு 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 ரோட்டை நோக்கி போயிட்டு
இந்துத்துவ அமைப்புகள் எதிர்க்கிற அளவுக்கு நீங்கள் கிறிஸ்தவ அமைப்புகளை எதிர்க்கிறது இல்லையே.
இது நடக்கலையே சார். நான் வாலண்டியராக போய் நான் ரோட்டில் போகிற கிறிஸ்தவரை வாயா சண்டை போட நான் சொல்ல முடியும். அந்த கிறிஸ்தவரை நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழனுக்கு எதிராக, தமிழ் இனத்துக்கு எதிராக, மதங்களுக்கு எதிராக அவங்க வந்தால் நான் சண்டைக்கு போகிறேன் சார். நீங்கள் ரோட்டில் அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக போயிட்டுருக்காங்க சார். நீங்கள் இந்த பக்கம் இவங்க போயிட்டுருக்காங்க, நான் ஏன் அவங்கள நீங்கள் வாங்க சண்டைக்கு வாங்கன்னு சொல்ல முடியுமா? இவங்க தானே சார். ஏன்னா நான் மக்களுக்காக தமிழுக்காக ஒரு நக்கீரன் நிற்கிதுங்கிறத எனக்கு ஒரு அது ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஆக இதுக்கு ஊடு விரவிக்கிற அது இந்துத்துவாக இருக்கட்டும் எந்த கட்சியானாலும் நக்கீரன் முதன்மையாக எதிர்த்து நிற்கும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஆஸ்திரேலியா வருகை தந்திருக்கும் தமிழ்நாட்டின் பிரபல பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள். நக்கீரன் கோபாலுக்கு அடையாளமே உங்கள் மீசை. சொல்லுங்கள், வந்து எப்படி இந்த அடையாளம் உங்களோட ஒட்டி போச்சு? நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து இதனால் சந்தித்த இடைஞ்சல்கள் அல்லது சங்கடங்கள்
நிறைய இருக்குது சார். நான் மீசை 83 வச்சுட்டேனே, வீரப்பனை பார்த்தது 93. நீங்கள் இப்போ இந்த வெளிநாடுகளில் என்னை 36 நாடுகளுக்கு மேலே எனக்கு பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்க கேட்குற முதல் கேள்வியை முன்பா பின்பாம்பாங்க. இது வீரப்பனுக்கு முன்பா வீரப்பனுக்கு பின்பாம்பாங்க. ஐயா 83 வச்சிட்டேன். வீரப்பன் முத முத பார்க்கும்போதே 93 என் தம்பி படம் எடுத்துகிட்டு வராரு. அப்போ வந்து வீரப்பன் தலைக்கு 40 லட்சம் விலை வச்சிட்டாங்க. இப்போது இதை கழுவி பார்க்கணுன்னா நம்பிக்கையான இடத்துல பண்ணணும். நம்பிக்கையான இடம் யாருன்னா போலீஸ்காரங்க கழுவி எடுத்துகிட்டு போகிற ஸ்டூடியோ தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க போன பிறகு நைட்டு 11 மணிக்கு கழுவுறோம் சார். இந்த முன்னாடிலாம் படம் கழுவுணுன்னா அந்த பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருப்பாங்க, அதில் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த இதில் எப்படி கழுவி எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்குறோம் சார். இப்படியே பாரு, யோ என்னைய மாதிரியே மீசை இருக்குது, இதுக்கு வேறு கேஸ் போடுவாங்களா யாருன்னு நான். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீரப்பன் ஒரு கட்டை மீசை வச்சு கையை கட்டிட்டு சஃபாரி ட்ரெஸ்ஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸு தான் சார் போலீஸில் இருந்தது. இது பார்த்தோன்னே நானே போச்சுரா, இதுக்கே கேஸ் போடுவாங்களா, ரெண்டு மீசையும் ஒன்றா இருக்க, நல்ல வேலை சார், அவர் ஜாதி வேறு ஏன் ஜாதி வேறு. இப்போ இதை பார்த்தோன்னே தேவாரம் சொல்கிறார், நக்கீரன் சொன்ன பிறகு தான் இந்த வீரப்பன் இப்படி இருப்பானுன்றே எனக்கு தெரியும்னு இது அவர் பேட்டி கொடுத்துட்டார். அதில் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டார் இதில் ஃப்ரண்ட் லைனில். இப்போ இந்த மீசை என் வீட்டம்மா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கார் எங்கள் அப்பா. 24 வயசில் தேட ஆரம்பித்தவர், 31 வயசில் எனக்கு முடிஞ்சு. 300வது பொண்ணு தாலியை கட்டும்போது தான் என் துணைவியாரை பார்க்குறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் துணைவியார்ட்ட கேட்டேன், சார் எப்பா என் படத்தை காமிச்சாங்களா, காமிக்கலை, எங்கள் அப்பா பார்க்க சொன்னாங்க நான் பார்க்கல, ஒருவேளை பார்த்துருந்தேன் வேணான்ட்ருப்பேன், ஏன் இந்த மீசை அப்படின்னாரு. நான் நல்ல வேலையாக அப்போ காமிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டேன். இப்போ இந்த மீசையை காப்பாற்றுறதுக்கு நான் படுற கஷ்டம் இருக்குல்ல சார். அதாவது சார், நக்கீரன் பேர் வச்சு எப்படி நக்கீரனாக வாழ்கிறோனும், அதுக்கு வாழ்கிறதுக்காக கஷ்டப்படணும். நக்கீரனாக வாழ்கிறேன்னு நான் சொல்ல வரல, நக்கீரனாக வாழ்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன். அதே மாதிரி இந்த மீசையை வச்ச பிறகு இந்த மீசைக்கேற்றவனாக வாழ்கிறது இருக்குல்ல சார், அந்த மீசையை காப்பாற்ற நான் அந்த 9 மாதம் ஜெயிலில் நான் பட்ட பாடு இருக்குல்ல சார். ஜெயிலில் எப்பயுமே லைட்டு வெளிச்சம் இருக்கும் சார், லைட்டு வெளிச்சம் அப்படி இருக்கும். நாங்கள் உள்ளே சிறை அனுபவம் உங்களுக்குலாம் இருக்காது, நாங்கள் உள்ளே படுக்கணும், எல்லோரும் கண்ணை கட்டிகிட்டு படுப்பேன், ஏன்னா வெளிச்சம், நான் மீசையை கட்டிகிட்டு படுப்பேன். ஏன்னா இந்த கம்பி இடைவெளியில் மீசி எடுத்துட்டாங்கன்னா வருவான் சார், ஏன் நீங்கள் சேவ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். ஏன்னா சிறையில் இருக்கிற அந்த இவனை வச்சு தான் எடுக்கணும், எப்படியா ஒரு பக்கம் எடுத்தாலே முடிஞ்சிச்சிட, நீங்கள் இந்த பக்கம் எடுத்தானே ஆகணும். அப்போ நான் சார் கோயம்புத்தூரில் சார், என்னை ஒவ்வொரு சிறைக்காக கொண்டு போனாங்களே, கோயம்புத்தூரில் ஒருத்தன் தான் சார் அமாவாசை, அவன் ரொம்ப நம்பிக்கையான நாள், அவனை வச்சு சேவ் பண்ணேன் சார். அதுக்கு உதவுன ஜெயிலரு டாக்டரு எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்க சார். என்னுடைய ரேசரு ஜெயிலில் பக்கத்தில் இருக்கிறவன் ரேசர் அவன் வச்சுக்கலாம், எனக்கு மாத்திரம் ரேசர் வச்சுக்கூடாது. என்ன பண்ணணும், கோர்ட்டில் போட்டு என் ரேசர் பயன்படுத்த விடுங்கன்னு சொல்லி அதுக்கு கோர்ட்டில் சூப்பரண்ட் சொல்கிறாரு, எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் தினமும் அவர் லெட்டர் எழுதி கொடுத்தா நாங்கள் வந்து ரேசரை கொண்டு போவோம். எனக்கு வந்து என்னுடைய ரேசருக்கே அவன் வந்து இரும்பு பெட்டியில் பூட்டி வச்சுருந்தான் சார் சிறையில். நான் ஒரு கடிதம் எழுதணும் எஸ்பிக்கு, ஐயா இன்று நான் சேவ் செய்ய வேண்டியதால் அதாவது என்னுடைய ரேசரை நீங்கள் கொடுத்து உதவுங்கள் அப்படிங்கணும். அவர் உடனே அவர் விருப்பப்பட்டால் கொடுப்பாரு, இல்லைண்டா காலையில் ஒருத்தர் எடுத்துகிட்டு வருவான், இப்படி ஏன் ரேசருக்கு அவ்வளோ பெரிய மரியாதை அப்படி வருவான், பக்கத்திலே நிற்பான், நான் நைஸா எங்கே வந்து தட்டிடக்கூடாதுன்னு இப்படி கோண்டு கடியாக கண்ணாடி இருக்கும் லைஸா, நமக்கு ஏரியா கொஞ்சம் தானே, அதை மொத்தம் எடுத்துச்சு. எப்படியாவது இந்த மீசியை எடுத்துடணும்னு ரொம்ப திட்டமிட்டாங்க சார். ஆனால் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் இப்போது ஆஸ்திரேலியா இந்த முருகன் கோயில் போயிருந்தேன், இந்த மீசை தான் நமக்கு அடையாளம் பார்த்தோன்னே சார் நீங்கள், நான் உடனே சொல்லணும், நீங்கள் சந்தேகப்படுற ஆள் நான் தான் அப்படிமே சார் அப்படிம்பாங்க. இந்த மீசை அதாவது வீரப்பன் வந்து சொல்லுவான், எப்படி இந்த மீசை வச்சேன்னாரு, நீ எப்படின்னே வச்சேன்னாரு, அடாது இப்படி ஒரு மாதிரி இப்படி எனக்கு அவன் அவன் நல்லா திருக்கி காண்டான் சார் அப்படி, அது எனக்கு கம்பீரமாக இருந்துச்சு. நான் சொன்னேன் அதுக்கு வைக்கலங்க, நான் இது வச்சதுக்கான நோக்கம் ஒன்று சொல்லிடுறேன், தாராசில் வேலை பார்த்தேன் இல்லையா, அப்போ வந்து சார் அப்பையும் செய்தி போட்டால் அடிக்க வந்துடுவாங்க. அப்போ எடிமிக்க ஆட்சி, ஷாமு தான் அவர் எங்களுக்கு எடிட்டராக இருந்தார், நான் அப்போ ஆர்டரேட்டராக இருந்தேன், நிறைய பேர் அடிக்க வந்துடுவான். அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் ஊர் கமுதி அருப்புக்கோட்டை, என்னுடைய சொந்த ஊர் அருப்புக்கோட்டை, அதுலேருந்து கமுதி ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 10 பேர் எடுத்து வந்தேன் வேலைக்கு, இதே மாதிரி மீசை வச்சுருந்தான், அவங்களில் வாசலில் போட்டிருப்பேன். இவங்களை மேய்க்கணுன்னா பக்கத்தில் நமக்கு பார்பர் ஷாப் இருந்தது, அங்கே இருக்கிற மதிய நிலையனு அவர், அவர் அண்ணே நீங்கள் இதே மாதிரி மீசை வச்சா நல்லாயிருக்கும்னேனார், ஆ வைங்க இவங்களை மேய்க்கிறதுக்காக அந்த மீசை வச்சேன் சார் ரைட்டா. இதுக்கப்புறம் நக்கிரன் ஆரம்பித்தேன். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே சார், ஒரு செய்தி போட்ட உடனே ரெண்டு, அப்போ ஆரம்ப காலத்தில் மூணு ஆட்டோ வரும் சார், டம்மு டம்முன்னு அடித்து போட்டு போயிடுவாங்க. இப்போ நக்கிரன் ஆரம்பித்தப்பறம் அந்த முதல்ல தராசுலேருந்து வெளியே வந்தாச்சு, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பியாச்சு. மறுபடியும் நான் 10 பேரை எடுத்து வரேன். அதே மாதிரி கீழே செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டு மீசையாக நிற்பான். அப்போ இந்த பிரபலம் கிடையாதுல்ல, ஒரு ஆட்டோ மூணு ஆட்டோ வரும், கீழே இருக்க செக்யூரிட்டி ராஜாமண்ணன் இருக்கார், அண்ணே மூணு ஆட்டோ வருதுண்ணே, ஒருத்தர் இறங்கி வந்து பார்க்குறானே, சரி சரி என்ன செய்கிறாங்க பாருங்க அப்படி பாட்டு போவாங்க. அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ஐயோ ஒரு மீசியை அடிச்சுட்டு வர சொன்னாங்க, இங்கேடா 10 மீசை இருக்கா. மறுபடியும் ஏறி போகிறாங்கண்ணே, மூணு ஆட்டோ திரும்பி போகிறேன். எனக்கு சொன்ன உடனே நான் உடனே தடத்தடன்னு இறங்கி நான் வேறு ஆட்டோவில் ஓடிடுறது, ஏன்னா எதிர்த்து அடிக்க முடியாது, சட்டம் நமக்கு எதிராக போகுமே. ஆக இந்த மீசை, இந்த மீசைக்கு பின்னாடி இத்தனை கதைகள்.
மிக்க நன்றி உங்களுக்கு.
ரொம்ப
குறுகிய பயணத்தில் வந்து எஸ்பிஎஸ் ஒலிப்பதிவு கூட வர வந்து இவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான நல்ல ஒரு நேரத்தை வழங்கினீங்க. இது கன்னி பயணம்,
பயணம்
நீங்கள் திரும்ப வருவீங்க கட்டாயம் ஆஸ்திரேலியாவுக்கு, திரும்பவும் நாங்கள் உங்களை வந்து பேட்டி காண்போம்.
இந்த உணர்வு சார்ந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயம், நான் தமிழனாக பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த அடையாளத்தோடையே வரேன், அந்த அடையாளத்தோடு வந்து ஒரு ஒரு வேற்றை நாடு முதல் கன்னி பயணம், அதில் இப்போ எஸ்பிஎஸ் ஒரு ஒரு பெரிய வானொலி நிலையம், அதில் வந்து நான் நின்று பேட்டி கொடுக்குறதுங்கிறது ஒரு பெருமையான விஷயம். இதை இத்தனை நேரம் நான் வந்து என்னுடைய இது கொஞ்சம் யதார்த்தங்கள் தான் எனக்கு வாழ்க்கையே, நம்ம வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா யதார்த்தம் தான் வாழ்க்கைப்பேன். இதில் வந்து நீங்கள் சொன்னீங்களே எப்படி இந்த பத்திரிகை துறைக்கு வந்தீங்க, எல்லோரும் நல்லா சொல்லுவாங்க சார், சின்ன பிள்ளையிலே சார் இந்த அநீதி நடந்தால் நான் வந்து அப்போயே அடிப்பேன் சார், அதே எனக்கு வெறியாக இருந்தது சார், அதனால் சென்னைக்கு வந்தேன் சார், பத்திரிக்கை ஆரம்பித்தேன். அப்படிலாம் போய் சொல்ல விரும்பலையுமே, போய் சொல்ல விரும்புவேன். வந்த இடத்துலையா ஒரு நக்கீரன் ஆரம்பிக்க வேண்டியது வந்துச்சு, 4000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்றைக்கி ஆண்டவன் புண்ணியத்தில் இன்றைக்கி என் கூட 200 பேர் வேலை பார்க்குறாங்க, நாங்கள் ஒரு நக்கீரன் குடும்பமாக வேலை பார்க்குறோம், ஏதோ நான் 4 விஷயத்தை நக்கிறேன் தமிழ் மக்களுக்காக செஞ்சது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு நிலையில் இன்றைக்கி உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி, வாய்ப்புக்கு நன்றி.
மிக்க நன்றி.
அனைவருக்கும் என்னுடைய நக்கிரனுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.
எஸ்பிஎஸ் தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.